என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு இந்த பூமியிலே வழிநடத்தப்பட்டுக் கொண்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலும் கூட இந்த மாலை நேர என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இப்படி ஒரு வாய்ப்பின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தைகளை முன்னிட்டு உங்கள் அனைவருடைய முகத்தை பார்ப்பது எனக்கு இந்த நேரத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு நேரமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் பாடத்தினுடைய தலைப்பானது இடரல்களை மேற்கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் இதற்குண்டான ஆதார வேத பகுதி இப்போ நம்ம மத்தியில் படிக்கப்பட்டபடி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18 அதிகாரத்தில் 6வது மற்றும் 7வது வசன பகுதிகளின் படி நம்ம ஸ்டடி பண்ண இருக்கிறோம். இந்த 2 வசனங்கள் மாத்திரமல்ல, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18 அதிகாரத்தில் காணப்படுகிற முதல் 14 வசனங்களும் இன்றைய நாள் இந்த பாடத்துக்கு பயனுள்ள ஒரு வசன பகுதியா இருக்கு. அந்த வசன பகுதிகளை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பாடம் படிக்க போறோம். சமயம் நமக்கு சுருக்கமா இருக்கிறபடினாலே இந்த 2 வசனங்களோடு கூட நாம் பாடத்திற்குள் நுழையலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது பாயிண்ட் என்னவென்று பார்க்கும்போது, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18 அதிகாரம் நம்மளுடைய அன்பின் கர்த்தர் இயேசு இந்த பூமியிலே மாம்சத்தில் இருக்கும்போது அவர் பேசின வார்த்தைகள், அவருடைய வாயை திறந்து நேரடியான முறையில் பேசின வார்த்தை. நம்முடைய கர்த்தர் இந்த பூமியிலே 3.5 காலம் அவர் வாழ்ந்திருக்கிறார். அநேக விதமான காரியங்கள் இந்த பூமியிலே அவர் பேசியிருக்கிறார். பொதுவான ஜனங்கள் பற்றி, மத போதகர்கள் பற்றி, எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய ராஜ்யம் பற்றி, இன்னும் விசேஷமா அவருடைய சீசர்கள் பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்படி அவர் எல்லா தலைப்புகளிலையும் அவர் பேசினாலும் எல்லா விஷயங்களையும் அவர் நேரடியா பேசுறது இல்லை. அநேக விதமான காரியங்களை அவர் ஊமைகளாக அவர் பேசியிருக்கிறாரு. அடையாள பாஷைகள் அதை வைத்து கூட அவர் பேசியிருக்கிறாரு. மற்றும் நேரடியான முறையிலையும் வசன பகுதிகள் பேசியிருக்கிறார். ஆனா இதுல ஒரு தனி சிறப்பு இருக்கு. எதுக்குன்னா, அவர் டைரக்டா ஒரு விஷயத்தை ஜனங்கள் நடுவில் பேசுறாரு அல்லது சீசர்கள் நடுவில் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய தனி சிறப்பு அமைஞ்சிருக்கு. நமக்கு உடனே ஸ்டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். அப்ப அந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதி முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அர்ஜென்ட் அப்படி சொல்றோம் பாத்தீங்களா, அது போல ஒரு விஷயமா அது மாறிப்போது கர்த்தர் இயேசுவினுடைய அப்படிப்பட்ட வார்த்தை. அந்த அடிப்படையில் இந்த மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் நம்மளுடைய கர்த்தர் நேரடியாக பேசுறார். அவருடைய நேரடி வார்த்தை, அந்த நேரடி வார்த்தை அதை தேவன் யாருக்கு பேசியிருக்கிறார், தம்முடைய குமாரன் மூலம். அப்படி பார்க்கும்போது அதே அந்த மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் 1வது வசனம் படிக்கலாம்.
அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை
போதும். அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து நம்முடைய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு பதிலாக தான் கர்த்தர் இயேசு இந்த வசன பகுதிகள் அவர் பேசுறார். எனவே இந்த ஒரு வார்த்தை கர்த்தர் இயேசு சீசர்கள் நடுவில் பேசினது, சீசர்கள் நடுவில் பேசியிருக்கிறார் சொன்னா அந்த வார்த்தைகள் அந்த காலத்தில் வாழ்ந்த சீசர்களுக்கு மாத்திரமல்ல, சபையினுடைய நிறைவு வரையில இந்த பூமியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சிறிய கூட்டமாகிய இந்த ஒரு வாய்ப்புக்குள் போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு பகுதியாகவே காணப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மட்டுமல்ல, கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கை இந்த மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் என்ன கோணத்தில் காணப்படுது அப்படின்னு பார்த்தா அதுல அநேக விதமான ஆச்சரியங்கள் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இதை குறித்து நம்முடைய ரசல் பிரதர் அவருடைய கமெண்ட்ஸ்ல அதிகமான விளக்கங்கள் கொடுக்கிறார். என்னன்னு பார்த்தா, கர்த்தர் இயேசு மறுரூப மலை காட்சி சீசர்கள் நடுவில் அவர் காண்பிக்கிறார். அந்த காட்சிகள் காண்பித்த பிற்பாடு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில சோதனைகளும் அநேக விதமான போராட்டங்களும் அவருக்கு வர ஆரம்பிச்சு. நம்ம நினைச்சு பார்க்கலாம், ஒருவேளை கர்த்தர் இயேசுவுக்கு சோதனைகள் அப்படி சொன்னா அவர் மத்தேயு அந்த 4வது அதிகாரத்திலிருந்தே அது படம் பிடிக்கப்பட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி, ஆனா குறிப்பா மொத்தத்தில் அந்த மத்தேயு சுவிசேஷம் முழு அந்த அதிகாரங்கள் வச்சு கவனிச்சு பார்க்கும்போது இந்த 16வது அதிகாரம் வரையில ஒரு செப்பரேட் பண்றாரு, 16வது அதிகாரத்துக்கு மீள உள்ள பகுதிகள் ஒரு செப்பரேட் பண்றாரு. இந்த 16வது அதிகாரம் வரையில கர்த்தர் இயேசு அநேக ஜனங்களுக்கு முன்னாடி எத்தனையோ வித அற்புத அடையாளங்கள், எத்தனையோ விதமான காரியங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா என்னைக்கு தன்னுடைய மரணம் பற்றி சீசரில் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரோ, அல்லது இன்னொரு கோணத்தில் சொல்ல போனா சீசரில் கிட்ட தனிப்பட்ட முறையில என்னை நீங்க யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு என்னைக்கு கேட்க ஆரம்பித்தாரோ, அன்று முதற்கொண்டு ஒரு பெரிய டிஃபரண்ட், தேவன் தன்னை என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில அனுப்பித்தாரோ அந்த நோக்கத்தில் நிறைவேறுதலினுடைய வேலை வந்துவிட்டது என்பதை கர்த்தர் இயேசு புரிந்து கொண்டு ரொம்ப சீரியஸ்னஸோட அந்த ஒரு வாழ்க்கையின் பகுதிகளை அவர் செலவிட ஆரம்பிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையாவே அந்த மறுரூபமலை காட்சிக்கு அப்புறம் ரொம்ப டிஃபரண்ட் இருந்துச்சு. ஜீசஸ் பெரிய அளவுல ஒரு காமனான அற்புத அடையாளங்கள் பண்றதில்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு. 3 சுவிசேஷர்களும் இந்த வசன பகுதிகள் பத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த வசன பகுதிகள் இடம்பெற்றதற்கு அப்புறம் மீதி இருக்கிற கர்த்தர் இயேசுவின் வாழ்க்கையில கவனிச்சு பார்த்தா அவர் ரொம்ப போனா விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் அவருடைய ஹீலிங் இருக்கு, அவருடைய அற்புத அடையாளங்கள் ஜனங்கள் நடுவில் இருக்கு. ஆனா ஸ்பெஷலா சீசரில் கிட்ட பேசுற காரியம், சீசருடைய குறைகளை சரிப்படுத்துறது, இந்த அடிப்படையில மீதி உள்ள ஒவ்வொரு வசன பகுதிகளும் அவர் வாழ்க்கை முழுவதும் செலவீடு பண்ணினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே அந்த ரீதியில தான் இந்த மத்தேயு 18வது அதிகாரம் இன்றைய நாள் நம்முடைய கண் முன்னாடி இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதை ஏன் செய்யணும்? கர்த்தர் இயேசு இப்படி அடிப்படையில சீசர்கள் நடுவில் எதற்கு இந்த பகுதிகளை வச்செல்லாம் அவர் பேசணும் அப்படி பார்த்தா அதுக்கு கூட ஒரு தெளிவான விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம்னா, கர்த்தர் இயேசுவின் மரணத்திற்கு அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து போன உடனே இந்த பூமியில இருக்க போறது யார்னா இந்த சபை. அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களா, அவருடைய ஜனங்களா இந்த பூமியில அவங்க இருக்க போறாங்க. அப்போ இந்த பூமியில இருக்கிற காலத்துல இவங்க எப்படி இருக்கணும், அவர் என்ன பாதை காண்பித்துட்டு போனாரோ அந்த பாதையின் அடிப்படையில் அவங்க இந்த பூமியில வாழணும். அதற்கு அவர் ஜீவனோடு இருக்கும் போது எல்லா விதங்களிலேயும் இந்த சீசர்களை அவர் உருவாக்கி கொண்டிருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த பாயிண்ட் கூட இந்த 18வது அதிகாரத்தில் இருக்கு. கடைசி ஒரு பாயிண்ட் இந்த 18வது அதிகாரத்திற்குனே இருக்கிற விசேஷம் என்னன்னா, கர்த்தர் இயேசு எல்லா விஷயங்களையும் சீசர்கிட்ட எல்லா நேரத்திலையும் பேசல. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், சில காரியங்கள்லாம் சீசர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், ஒரு அளவுக்கு மேல அவர் பேச மாட்டார். இதுக்கு மேல நான் உங்களுக்கு இதை பத்தி நான் பேசினா உங்களால இப்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, உங்களால தாங்க முடியாது அப்படி சொல்லி முடிப்பார். ஆனால் இந்த 18வது அதிகாரத்தில் அந்த இடரல் பற்றி பேசும்போது எல்லா டீட்டெயிலோட, இந்த இடரல் செய்கிறவன், இந்த இடரில் பாதிக்கப்படுகிறவன், இந்த இடரல் வந்தா என்னென்ன இந்த பூமியில நடக்கும், எல்லாவற்றையும் ரொம்ப கிளியர் இண்டிமேஷன் அவர் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு காரணம் இந்த வசன பகுதிக்கே காரணம் அந்த 18வது அதிகாரம் 1வது வசனம் தான். என்னன்னா, சீசர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் போது, அந்த வாக்குவாதம் ரொம்ப ஒரு டேஞ்சரான முறையில இருக்கு. இதை கர்த்தர் இயேசு 2 முறை கவனிச்சிருக்கிறாரு சீசர்களுடைய வாழ்க்கையில. ஒரு முறை அவங்க வழியிலேயே அப்படி நடந்துட்டு வராங்க, ஆனா இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. வழியில சீசர்கள் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, நம்மளே யோசிப்பார். இன்னைக்கு நம்ம கன்வென்ஷன் வரோம்னா வழியில எத்தனை விஷயங்கள் நம்முடைய மனசுல இருந்திருக்கும். அடிப்படை ஃபாலோ கிளாஸ் கேட்கிறோம் அப்படின்னா அந்த கிளாஸஸ் கேட்கும் போது நடத்துகிற நபர்களை பற்றி எத்தனை வித தாட் நம்ம மைண்ட்ல ஓடிடும். அதுபோல சீசர்களுக்கு கூட பல எண்ணங்கள் இருந்திருக்கும் மைண்ட்ல, ஆனா சில விஷயங்களை அவர் தூக்கி அப்படியே அடையாளப்படுத்துறார். அப்பத்துக்காக பின்னாடி வரீங்களா, அந்த பாயிண்ட் மட்டும் கோட் பண்றாரு. ஏன்னா அது ரொம்ப ஆழமான விஷயம். அதே சந்தர்ப்பத்தில் அது இடரல் பத்தி பேசுற, உங்ககிட்ட இப்படிப்பட்ட வாக்குவாதம் வழியில வரும்போது உங்க நடுவில் உண்டாச்சா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதை குறித்து மார்க்கு சுவிசேஷகர் இன்னும் கிளியரா சில தகவல்கள் நமக்கு கொடுக்கிறாரு. அந்த ஒரு வசன பகுதி கூட படிங்க, மார்க்கு 9வது அதிகாரம் 33வது வசனம்.
அவர் கப்பர்நாகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார்.
பாத்தீங்களா, வழியிலே நீங்கள் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே கண்டிப்பா சீசர்களுக்கு அந்த உணர்வு வந்திருக்கும், நம்மள யார் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மை மனசுக்குள்ள அவங்களுக்கு இருந்திருக்கு. இதை அவங்களுக்கு உடனே ஞாபகம் வந்திருக்கும். ஆ, நம்முடைய ஆண்டவர் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்றத அவர் புரிஞ்சிருப்பார். அப்போ இந்த அடிப்படையில் இந்த வசன பகுதிகள் நம்ம கண்முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த மத்தேயு 18வது அதிகாரம் இவ்வளவு முக்கியத்துவங்கள் வாய்ந்த பகுதிகளாக இருக்கு. நம்ம இதில் அந்த ஒரு தலைப்பை மாற்றும், அந்த இடரல் எது, அதுக்குள் இருக்கக்கூடிய கருப்பொருள் என்ன, ஒரு முக்கியமான பாயிண்ட் பற்றி கர்த்தர் இயேசு டீடைல் கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும் நம்ம இன்னைக்கு வெளியில் எடுத்து அதனுடைய நிலவரங்களை நம்ம வசன அடிப்படையில் நம்ம 7ஆம் தூதனுடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம ஸ்டடி பண்ணலாம். என்னன்னா ஸ்டம்ப்ளிங், இடரல். இந்த இடரல் பற்றி விஷயங்கள் கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறபடினால அதனுடைய தகவல்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இடரல்னா என்ன? இடரல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எனக்குமே நம்முடைய தமிழ் லாங்குவேஜுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அது ரொம்ப ஒரு தவறான குணம். நம்ம தமிழ் மொழியில தான் அந்த குணம் இருக்கும். என்ன அப்படின்னா, அநேக வித தமிழ் வார்த்தைகள் வாயில உச்சரிப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும், காதுல கேட்கறதுக்கு கூட ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப டீசென்டான வேடா கூட இருக்கும். ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் நம்ம கிட்ட அவ்வளவு சீக்கிரம் புரியுறது. ஆனா நம்ம தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்போம், வருஷ கணக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒருத்தர் நம்மளை ஸ்டாப் பண்ணி, நீ இப்ப லாஸ்டா உபயோகப்படுத்தினால அந்த தமிழ் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம உடனே பதில் சொல்ல முடியாது. அது அப்படித்தான், அப்படித்தான் சொல்லும். உதாரணத்துக்கு, கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது போல அப்படின்னு வசனம் படிச்சோடனே, அப்ப கிரியினா என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்கன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு திகைப்பு வரும். ஒரு சொன்னா கூட எப்படியோ ஒரு முறையில ஒரு சரியான ஆன்சர் நம்மளால கொடுக்க முடியாது. அதே போல இந்த இடரல் பைபிள்ல தான் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை, அநேக நேரங்களில் படிச்சிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு, எல்லா புத்தகங்களையும் மேக்சிமம் இந்த வேர்டு வந்துடுது. அப்போ இந்த வார்த்தையின் பொருள் என்ன, அதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை சில சகோதரிகள், சில சகோதரர்களுக்கு பாயிண்ட் புரியலாம். இருப்பினும் நம்முடைய ரசல் பிரதருடைய வார்த்தைகளிலிருந்து சில விளக்கங்கள், வெளிச்சங்கள் நம்ம அந்த நேரத்தில் பார்க்கலாம். இந்த இடரல், இந்த ஸ்டம்ப்ளிங் அப்படின்றதற்கு நம்மளுடைய நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய முறையில் ஒரு வேர்டு கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா, தடுமாற்றம் கொடுக்கலாங்களா? தடுமாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னாடி வைக்கலாம். அப்போ இதை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆர்வத்தோடு ஒரு விஷயத்தை செய்து அந்த செயலில் அவர் வளர்ந்துகிட்டு இருக்கிறார். ரொம்ப ஆர்வமாக அவர் ரைசப்பாய் போய்கிட்டு இருக்கிறார். அப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த மனுஷன் கிட்ட ஏதோ ஒரு செயலை தூக்கி உள்ள வச்சு அவருடைய வளர்ச்சிக்கு தடை செய்வது. ஆர்வமா சிறு குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில, சிறு குழந்தைகள் நல்லா ஓடி விளையாடி ஜாலியா இருக்கிறாங்க. அப்படி அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் போதே, அவங்க ரெண்டு கால் அப்படி ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கால் குறுக்குல போய் நின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப டேஞ்சர். அவங்களுடைய விளையாட்டு கேட்டது மாத்திரம் இல்ல, அவங்க சரீரத்திலையும் பாதிப்பு வரும், அவங்க மனசுலையும் பெரிய காயம் ஆயிரும். அதுதான் சொல்ற இடரல்கள். அந்த இடரல் அப்படின்ற வார்த்தையினுடைய தலைப்பு, அது ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படிப்பட்டதா இருக்கு. ஆனா கர்த்தர் இயேசு இதை மாம்ச சம்பந்தமா பேசல, மாம்சீக நிலை பற்றி அவர் பேசல. ஏன்னா சீசர்கள் கிட்ட பேசிக்கிருக்கிறார். மாம்சத்தின்படி ரெடி பண்றதற்கு இவருடைய பொறுப்பு, அவருடைய வேலை அப்படிப்பட்டது இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ ஆவிக்குரிய முறையில ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்ப பயனுள்ள விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சீசர்கள் கிட்ட அவர் பேசுறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எப்படி என்று பார்த்தால், இது கர்த்தர் இயேசுவின் சீசர்கள் வேற யாராவது, சீசர்களுக்கு அப்பாற்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய மற்றவர்களோடு ஏதாயும் பிரச்சனை, பரிசேயர்கள், சதுசேயர்கள், மற்ற குடும்பம் சூழல், இப்படிப்பட்ட ரீதிகளில் இருந்து எழும்பக்கூடிய ஒரு பிரச்சனையான்னு கேட்டா அது அல்ல. இது உள்நாட்டு கலவரம் மாதிரி, ஒரே அழைப்புக்குள் கடந்து வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டம்பிளிங். இது அப்படிப்பட்ட ஒரு செயலா இருக்கிறதுனால கர்த்தர் இயேசு இது உடனடியா இது அவர் தலையிடுறார் அந்த காரியத்துல. ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வசனம், ரொம்ப பயங்கரமான வசனம் சொல்லாது, அப்படிப்பட்ட ஒரு வசனம் மத தலைவர்கள்கிட்ட அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வசனம் படிங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 22வது வசனம், சாரி 25
இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது.
பாத்தீங்களா, இது கர்த்தர் இயேசு செய்த அற்புதத்தை அவர்கள், இந்த அற்புதம் தேவனுடைய வல்லமையினால நடக்கல, இந்த அற்புதம் வந்து பெயல்சபூல் அந்த பிசாசினுடைய காரியத்தின் விதமா அந்த லீடரா இருந்து இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்னு ஒரு தவறான கருத்து அந்த மத தலைவர்கள் பரப்புறாங்க. அப்பதான் கர்த்தர் இயேசு சொல்றாரு, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அது பாழாய் போகும், அது நிலை நிற்காது அப்படி சொல்றார். அப்போ அதே ரீதியில இந்த சீஷத்துவ அழைப்புக்குள்ள கடந்து வந்திருக்கிறவங்க, தேவன் அவர்களுக்கு ஒரே நோக்கம் கொடுத்திருக்கிறார், ஒரே லெக்கு வச்சிருக்கிறார். அழைச்ச நிலைமைகள், அவங்க ஏற்கனவே இருந்த நிலைமைகள் பல பேரா இருக்கலாம், ஆனா அவங்க கடந்து வந்தது ஒரே தாயின் பிள்ளைகளை போல இந்த பூமியிலே தேவனுக்காக வாழ்ந்து ரெடியாக வேண்டிய நிலைமையில வந்திருக்கும் போது அவங்கள்கிட்ட காணப்படக்கூடிய இந்த வாக்குவாதம், நான் பெரியாளா நீ பெரியாளா, என்னை விட நீ பெரிய திறமசாலியா, இப்படிப்பட்ட ரீதியில ஏற்படக்கூடியது ஒரு இடரல். அந்த கூட்டத்தில் ஒருவேளை ரொம்ப பலவீனமான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார்னா, சீசர்கள் அவருக்கு அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், அவர் எவ்வளவு தூரம் மனசு டிஸ்டர்ப் ஆவாரு, தேவன் வச்சிருக்கிற அந்த பாதையில முன்னேற முடியாம ஒரே இடத்துல நின்றுவாரு, இதையெல்லாம் அவர் மெயின் பண்ணி தான் ரொம்ப அருமையா அந்த விஷயத்துல உடனே அவர் தலையீடு பண்ணி ரொம்ப அழகா அதற்கு அநேக விளக்கங்கள் அவர் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து ரீப்ரின்ஸ்ல நீங்க சில நம்பர்ஸ் உங்கள் நடுவில் கொடுக்கப்படுது. 2167 இந்த பக்கத்துல நம்முடைய சகோதரர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு ஒரே அழைப்புக்குள் வந்து மற்றவருடைய லைஃப்ல இடரல் செய்கிறவர், அதை பத்தின உங்களுக்கு பின்னாடி சில விளக்கங்கள் தரும். இடரல் செய்கிறவர் அப்படி சொன்னா இவர் என்ன செய்யறார்னா, அவருடைய பலியின் ஜீவியம், ஒவ்வொருத்தரும் தேவனோடு கான்சென்ட்ரேட் பண்ணி வாழ்ந்துகிட்டிருக்கிறோம், இவ்விதமான முறையில ஒருத்தருக்கு இடரல், அவருடைய லைஃப், அவருடைய தேவனுக்குள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியாதபடி இடரல் செய்கிறவர் என்ன செய்யறார்னா, அவருடைய பலியின் ஜீவியத்துல போய் இவர் டிஸ்டர்ப் பண்றார் அப்படி சொல்றாங்க. அப்போ அது பாத்தீங்களா, அது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியமா இருக்குன்னு. ரெண்டாவது காயின் என்ன சொல்றார்னா, கன்ட்ரரி டு த லா ஆஃப் லவ், அன்பின் பிரமாணத்திற்கு எதிரானது கொடுக்கிறார். இந்த இடரல் சகோதரர்களுக்கு நடக்கும்போது இது அன்பின் பிரமாணத்திற்கு எதிராக சொல்றாரு. 4517 ரீப்ரின்ஸ்ல அதை பார்க்கும்போது அன்பின் பிரமாணம் அது எவ்வளவு முக்கியமானது தேவன் நமக்கு கொடுக்கும்போது. இது லிட்டரலா பார்த்தாலே பொருள்படும். ஒரு 4-5 பேருக்குள்ள மொத்தமா இருக்கும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் கலவரங்கள் வருதுன்னா அந்த இடத்துல அன்பு பார்க்க முடியுங்களா? எவ்வளவுதான் சத்தியங்கள் காரியங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அன்பு அந்த இடத்துல அடிபட்டு போகும், தேவன் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்க மாட்டார் சொல்லலாம். தேவனுடைய லீடிங் கூட அவங்க நடுவில் காணப்படாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த இடரல், இந்த ஒரு வாக்குவாதம் அந்த சீஷர்கள் நடுவில் காணப்படும் போது கிடைக்கிற ஒரு பின்விளைவாய் காணப்படுகிறது சகோதர சகோதரிகளே. 3வது பாயிண்ட் என்ன கொடுக்கலாம், இந்த இடரல் சீஷர்களுக்குள்ள காணப்படும் போது அவங்களுக்குள் இருக்கக்கூடிய ஃபெலோஷிப், அந்த ஒருமனப்பாடு, இது கண்டிப்பா பாதிக்கப்படும். அந்த ஒரு ஒருமனப்பாடு இல்லாம இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்ம ரொம்ப சிறந்த எக்ஸாம்பிள் எங்க பாக்கலாம்னா, நம்ம இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்றோம் பாருங்க, ஒரு காலத்துல தேவன் நம்மளை அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல அநேக ஜனங்களை நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல இது பார்க்கலாம், அந்த ஒருமனம், அவங்களுக்குள் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு, மற்றும் இப்படி ஒரு சகோதரருக்கு ஒரு சகோதரர் செய்கிற இடரல்கள், இது நிமித்தமா பல பிரிவினைகள் அது ஏற்படும். ஒருத்தர் கிறிஸ்துவின் சபைன்னு வச்சு ஒருத்தர் லீட் பண்ணி நடத்திக்கிட்டு இருப்பார், அவர்கிட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்க. இப்போ இவர் இப்படி பேசிக்கிட்டே காரியங்கள் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சில இடர்கள் ஜனங்கள் நடுவில் வைப்பாரு, கருத்து வேறுபாடுகள் வரும், உடனே அதுல ஒரு லீடர் எந்திரிப்பாரு, எந்திரிச்சு அவர் ஒரு 50 பேரை கூட்டிட்டு தனியா போயிடுவார். போயிட்டு அவர் என்ன செய்வார், நீ கிறிஸ்துவின் சபைன்னு வைக்கிற, நான் ஏசு கிறிஸ்துவின் சபைன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போர்டு போட்டு அவர் ஒரு சபை நடத்துவாரு, அவர் சில காலம் நடத்துவாரு. அப்புறம் அவர்கிட்ட இருந்தும் சில ஸ்டம்பிளிங் வெளியில வரும், சில ஸ்டம்பிளிங் அந்த மாதிரி காரியங்கள் வெளியில் வரும்போது அங்க ஒரு லீடர் எழும்புவாரு, அவர் என்ன பண்ணுவார், அவர் 20 பேரை கூட்டு போயிருவார். 20 பேரை கூட்டு போயிட்டு இவர் என்ன செய்வாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை அப்படின்னு வச்சுட்டு அவர் ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். இது பிரசித்தமா வெளியில காணப்படுது. ஆனா கர்த்தர் இயேசு சீசர்களுக்கு இப்படி பிரிவினைகள் வரக்கூடாது, அது தேவனுக்கு ஏற்றதல்ல, ஒருமனப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில ஆலோசனைகள் சீசர்களுக்கு. இன்னொரு பாயிண்ட் நீங்க பார்க்கணும், இது என்னன்னா, இது கூட ரொம்ப பெரிய காரியம் தான், பெருமை. அந்த பிரைட் வாய்ப்பாயிருக்கும் சீசர்கள் மத்தியில காணப்படுவது ரொம்ப ரொம்ப அது தேவையல்லாதது, அது ரொம்ப ஆபத்தானது என்பதை கர்த்தர் இயேசு புரிந்து கொண்டு இந்த வசன பகுதிகளை சீசர்கள் முன்பு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல மீதி உள்ள வசன பகுதிகளுக்குள் கடந்து செல்லலாம். இப்ப உங்களுக்கு ஓரளவு சில பாயிண்ட் புரிஞ்சிருக்கும், இந்த வேத பகுதிக்கு உண்டான விசேஷம் என்ன புரிஞ்சிருக்கும், இடரல் அந்த வார்த்தையின் அர்த்தம் புரிஞ்சிருக்கும், இடர்நல் நிமித்தம் வரக்கூடிய பின்விளைவு அது கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த பாட்டுக்குள்ள போலாம். 18:6
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும்.
போதும், இதுல முதல் பாட்டு எடுங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியர், இவங்களை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியர் அப்படின்ற இந்த வார்த்தை கர்த்தர் இயேசு யாரை மைண்ட் பண்ணி பேசியிருப்பார், யாருக்கு இந்த வார்த்தை பொருத்தமாய் அமையும், இதை நம்ம ரெண்டு விதங்கள்ல நம்முடைய வாலிபஸ்ல இருந்து நம்ம விளக்கம் கொடுக்கலாம். இது நம்ம ஒரு சின்ன கூடுகையா இருந்தா இத மற்ற உங்களுடைய கருத்துக்கள் கூட வெளியில வர மாதிரி செய்யலாம். இருப்பினும் பரவாயில்லை, உங்க நீங்கள் வசனங்களை நீங்கள் கவனிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு கூட பாயிண்ட்ஸ் ரொம்ப நீதியா படும் என்று நான் நம்புறோம். லூக்கா சுவிசேஷம் 12:32 படிங்க.
பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
பாத்தீங்களா, பயப்படாதே சிறுமந்தையே, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர், அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இதை கொடுக்கலாம். ஒட்டுமொத்த சபை, லிட்டில் ஃபிளாக், நம்ம கமெண்ட்ஸ்ல இந்த ஒரு வசனத்துக்குனே ஒரு தனி சிறப்பு இருக்கு. நீங்க வீடுகளில் போய் வேணா கவனிச்சு பாருங்க. வேதாகமத்துல மற்ற எந்த விதமான ஒரு வசனங்களுக்கும் நம்மளுடைய ரசல் பிரதர் இந்த அளவுக்கு விளக்கங்கள் கொடுக்கிறதற்கு அவர் முயற்சிக்கல. அதாவது பேஜஸ் பத்தி நம்ம பேசல, ஒவ்வொரு விதமான ஹெட்லைன், எக்கச்சக்கமான ஹெட்லைன் இது கொடுக்கிறார். ஏன்னா இது ரொம்ப உயிர்மீச்சி சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். லூக்கா 12:32 இது நம்ம அனைவருக்குமே ஒரு ரொம்ப பயனுள்ள, ஏற்கனவே நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிற ஒரு வசனம். பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலிருந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற சபை, அவங்க சிறு கூட்டம் தான், அவங்களை அந்த உலகம் கண்டுகொள்ளாது, இந்த உலகத்தால் அவங்களால அடையாளம் பண்ண முடியாது. அது அந்த அடிப்படையில தான் இந்த பூமியில அவங்க கண்ணுக்கு தெரியாத முறையில இருப்பாங்க. எங்கனாலும் இருக்கலாம், இந்த பூமியில அவங்க இந்த இடத்துல தான் இருப்பாங்க சொல்ல முடியாது. எங்கனாலும் எந்த மூளை முடுக்கலனாலும் இருக்கலாம், அவங்க எந்த விதமான ஒரு நாட்டை சேர்ந்தவர்களாகவோ அல்லது ஜாதியை சேர்ந்தவர்களாகவோ அவர்கள் இனத்தை சேர்ந்தவர்களாகவோ இருக்கலாம், அதுல எந்த விதமான இல்லம் இல்லை. தேவனுடைய தெரிந்தெடுப்பு அவங்க மேல இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு சிறுமந்தை, ஒட்டுமொத்த சிறுமந்தை இவங்களே சொல்லலாம், அப்படின்னா சொல்லலாம், இவங்களை பத்தி சொல்லியிருக்கிறார். இவங்க என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர், ஒட்டுமொத்த சிறுமந்தை அடங்கும். ஆனால் இந்த மத்தேய சுவிசேஷத்துல இன்னும் ஸ்பெஷலா இந்த சிறுமந்தைக்குள்ளேயே இன்னும் நியரஸ்ட்ல போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குரூப் பத்தி தான் பேசுறார். அந்த 18:6 அவங்க யார் அப்படின்னா, மறுபடியும் அந்த வசனத்தோட ஆரம்ப பகுதி படிங்க.
என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில்
பாத்தீங்களா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர், ரொம்ப ஆச்சு. தேவன் கிட்ட எப்போ நம்மளுக்கு விசுவாசம் வருது, தேவன் மேல நம்ம எப்போ விசுவாசம் வைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு உண்மை சத்தியங்கள் கிடைத்த அந்த நேரம், அந்த ஒரு காலப்பகுதி, அதை நம்ம பொருத்தலாம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற சிறியர் அப்படின்னா இவங்க யாருன்னா வேற யாருமே இல்ல, ஆரம்ப நிலைக்குள் கடந்து வருகிற அருமை ஜனங்கள். தேவன் மேல் நம்பிக்கையை வச்சு அவர் தான் நமக்கு லைஃப், அவருக்கு தான் நம்ம, அவருடைய வார்த்தை தான் உண்மை, இதை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு விசுவாசம் வைத்து அந்த ஒரு அழைப்புக்குள்ள கடந்து வராங்க பாருங்க. அவங்கள சொல்லலாம் கரெக்டா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர். இவங்களை பத்திய வசனங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. 1 Corinthians 3:1 பவுல் சொல்றார், நீங்கள் குழந்தைகளை போல அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றார். மற்றும் 1 Johannes 5:21 குறிப்பிடும் போது, பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு காரியங்கள் பத்தி நம்மளுடைய யோவான் கூட பேசியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இவங்க ஆரம்ப நிலைக்குள் கடந்து வரவங்க, இவங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறாங்க. இன்னும் இவர்கள் பூரணராகல, புருஷராகல, குழந்தைகள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இவங்க நடுவில் இந்த இடரல், இந்த ஒரு தடுமாற்றங்கள் வருவது அது வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்கும் என்பதை கர்த்தர் இயேசு புரிந்திருக்கிறார். இதை பற்றி இன்னும் சில விளக்கங்கள் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பகுதிகள் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பலட்சியமான பகுதியாக இருக்கும். ரெஃபரன்ஸ்ல கண்டிப்பா நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. 5445 ஒரு அருமை விளக்கம் கொடுக்கிறார் நம்முடைய 7வது தூதன். என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய சத்தியத்துக்குள் கடந்து வருகிற ஆரம்ப நிலைக்குள் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ, அவங்க வெளிப்புற வயதில், அவங்க எவ்வளவு மூத்தவங்களானாலும் இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு 60 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், ஏன் சொல்ல போனா அவங்க 80 வயசு கூட இருக்கலாம், ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. சரீர பிரகாரமா பார்க்கும்போது கூட அவங்க ரொம்ப ஒரு பிளவானா இருக்கலாம், ரொம்ப ஒரு அறிவாளிகளா வெளி தோற்றத்தில் அவங்க காணப்படலாம். ஆனா இப்படி எல்லாமே இருந்தாலும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கக்கூடிய இந்த அழைப்புக்குள்ள அவங்க யார் அப்படின்னா, அவங்க குழந்தைகள், அவங்களுடைய அந்த சிந்தை, புது சிருஷ்டியினுடைய அந்த புது சிந்தை ஒரு கருவிலிருந்து வெளிவந்த ஒரு பச்சிலம் குழந்தையை போல அது காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் கொடுக்கிறார். அப்போ ஒரு பச்சை குழந்தைக்கு எவ்வளவு அரவணைப்பு தேவை, ஒரு பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவை, ஒரு பிறந்த குழந்தையின் மேல் தாய் தகப்பனுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் பாத்தீங்களா, அதே நிலையில தான் காணப்படுறாங்க. கிறிஸ்தேசுக்குள் கடந்து வரக்கூடிய அந்த விதமான முறையில் காணப்படுகிற அந்த அடிப்படை கிறிஸ்துவுக்குரிய ஜனங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நிலைமையில நினைச்சு பார்த்தா இன்னைக்கு இந்த வசனங்களை நம்மளோடு பொருட்படுத்தி பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு இடத்துல நம்ம ஒரு தேவனுடைய வேலையை செய்யறோம், 53 சப்ஜெக்ட் எடுக்கிறோம் வைங்களேன், அந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே ரொம்ப சொற்பமான பேர் அவங்க கடந்து வராங்க. கடந்து வரக்கூடிய அவங்களுடைய நிலைகளை நம்ம கண்காணிச்சு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். அவங்க அவ்வளவு சாதாரணமா நம்ம பக்கம் வராங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்க நிலையில இருந்து பார்த்தா அது பெரிய விஷயம். அவங்க ஏற்கனவே ஒரு டெனாமினேஷன்ல எடுத்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் மேல சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பா இருக்கும். சிலருக்கு பிசினஸ், சிலருக்கு எத்தனையோ சூழல், வெளி தோற்றங்கள். ஆனா இது எல்லாம் இருந்தாலும் எதை முன் வச்சு அவங்க கடந்து வராங்கன்னா தேவன் மேல் விசுவாசம் வச்சு, அவர் என் மேல் கிருபை கூர்ந்து எனக்கு இவ்வளவு சத்தியங்கள் அவர் கற்றுக் கொடுக்கிறார் சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி அவங்க தேவன் மேல் விசுவாசம் வச்சு அவங்க கடந்து வராங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவை. அப்படி வர ஜனங்கள் கிட்ட குளறுபடிகள், அவங்க மனசுக்கு பயங்கரமான வாக்குவாதமான இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள், மற்ற வளர்ச்சிக்கு தடையான காரியங்கள் இருந்தால் அது எவ்வளவு கஷ்டமா, அவங்களுக்கு எவ்வளவு மனசு கிளேசங்கள் அவங்களுக்கு ஏற்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் கூட இது நம்முடைய அனுதின வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பாடம் உங்கள் முன் இன்றைய நாள் வைக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே என் மேல் விசுவாசமாய், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியர் சொன்னா அது ஒட்டுமொத்த சிறுமந்தையும் குறிக்கும். ஸ்பெஷலா கிறிஸ்துவுக்குள் கடந்து வருகிற அந்த ஆரம்ப நிலைக்குள் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களையும் அது குறிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் பார்ட் நம்ம போலாம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் அந்த 6வது வசனத்தினுடைய அடுத்த பகுதி.
அவனுடைய கழுத்தில்
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற அந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். பாத்தீங்களா, இது கூட நம்முடைய கர்த்தர் தான் பேசுறாரு. அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் சொல்றார். இன்னும் மார்க்கு சுவிசேஷத்திலாம் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது மார்க்கு லூக்காலாம் அவங்க ரொம்ப தெளிவா கொடுக்கறாங்க. அவனுக்கு ஐயோ அப்படி சொல்றான், மத்தையிலே அந்த வேர்டு வருது, அவனுக்கு ஐயோ அப்படி சொல்றான். அப்போ இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா தெரியுது. அதே சமயத்துல நம்ம எல்லாருமே இதனுடைய அர்த்தத்தை கூட அறிஞ்சிருக்கோம். அறிந்திருந்தோம்னா தான் அது நமக்கு ஏற்ற ஒரு நிலையில காணப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னவென்று சொல்லி நம்ம பார்க்கும் போது இந்த இடரல் காரியமானது தேவனுடைய இந்த சபை வாய்ப்புக்குள் கடந்து வந்திருக்கிற நம்ம அனைவர் காரியம், நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற எந்த சம்பவமானாலும் நம்முடைய தேவன் நன்கு அறிந்திருக்கிறார், கரெக்டுங்களா? அவர் அறியாதபடி நம்மளுடைய லைஃப்ல எதுவுமே சம்பவிக்காது. எல்லாத்தையும் அவரை கண்டிப்பாக அறிஞ்சு வச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதே சமயத்தில் நம்ம லைஃப்ல நடைபெறுகிற காரியங்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, இது ஒவ்வொன்றினுடைய பிரதிபலன், இது என்ன மாதிரி விளைவை நம்ம நடுவில் உண்டாக்குது அப்படின்றத கூட அவர் கவனிக்கிறார். அப்போ இந்த சப்ஜெக்ட் படி ரெண்டு பேர் அவருடைய கவனங்கள் இருக்கு. இடரல் உண்டாக்குகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இடரலை தன் வாழ்க்கையில வாங்கி பாதிப்பாகுகிறவர், இவங்க ரெண்டு பேர் மேலையும் அவருடைய கவனங்கள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது என்னன்னா இது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா அவனுக்கு ஐயோன்னு இவ்வளவு சீரியஸா சொல்லியிருக்கிறாரு, ஆனா இந்த ஒரு வாக்குவாதங்கள் சீசர்களுக்குள்ளேயே தான் வந்திருக்குது, அவருடைய அழைப்பை பெற்ற ஜனங்களுக்குள்ளேயே தான் வந்திருக்குது அப்படின்னும் போது தேவன் ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு சீரியஸான விஷயம் அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம யோசிக்கலாம். தேவனுடைய நீதி அதுல கண்டிப்பா இருக்கு. நம்ம வசனங்களுடைய உட்பொருளை நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது நமக்கு கவனம் ரொம்ப அவசியமா இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா, சில நேரம் சபைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நடுவிலேயே நம்ம பேசுகிற சில பேச்சு, நம்ம நடந்து கொள்ளுகிற சில விதங்கள் மற்ற பிரதர்ஸ்கோ சிஸ்டர்ஸ்கோ அது ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வண்ணம் இருக்கலாம். அந்த காரியமானது தேவன் கூட கவனிக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாருனா, இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வரக்கூடிய காரியத்திற்கு அவர் ஒரு பெரிய தண்டனையை கொண்டாந்து கொடுக்கறது இல்ல. ஏன்னா இந்த பூமியிலேயே ஒட்டுமொத்த மனுக்குலம் இன்னைக்கு இருக்குதுன்னா, இந்த உலகத்துல இன்னைக்கு 600 கோடிக்கு மேலான ஜனங்கள் வாழ்றாங்கன்னு சொன்னா தேவனுடைய கவனங்கள் யார் மேல இருக்கு அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வாங்க, கிறிஸ்டியானிட்டி முழுசா வைக்கலாம், அதுல அப்படியே பில்டர் பண்ணி வைக்கும் போது உண்மை சத்தியம் தெரிஞ்ச ஜனங்கள் ரொம்ப சொற்பமானவர்கள், ஒரு லெக்கம் அவங்களுக்கு போட்டு வச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த பூமியில அவங்க இருக்கிறாங்க. அப்ப இவங்க மேல் கண்டிப்பா தேவனுடைய கவனங்கள் இருக்கு, மற்றவர்கள் மேல அல்ல. இவங்க மேல் தேவன் ரொம்ப ஒரு கவன ஈர்ப்பு உள்ளவரா, அவருடைய அனுமதியின் பேர்ல இவங்க வாழ்க்கையில எல்லாமே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட முறையில நம்ம பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தமா வரக்கூடிய இடர்களுக்கு தேவன் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். அந்த பிரதர் சிஸ்டர் அவங்க யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்வதற்கு அவர் அநேக விதமான சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்க வேண்டாம், சபை கூடுகையை நம்ம வாரந்தோறும் கூடுறோம், இது போல கன்வென்ஷன் வரும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் நம்ம நடுவில் வரும்போது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆகாரமாய் காணப்படுது. அப்போ அந்த முறையில இந்த விதமான ஒரு கேரக்டர், அந்த ஒரு ஸ்டம்பிளிங் நம்ம நடுவில் இருக்கும் போது தேவன் அவருடைய சத்தியங்கள் இன்னும் சிலருக்கு தேவன் எப்படி உணர்த்துறார்னா, அனுபவங்கள் மூலம் உணர்த்துறார். போன வாரம் நடந்த அனுபவம் இந்த வாரம் அவங்க கிட்ட தேவன் பர்சனலா இடைப்படலாம். வேத சத்தியங்களை படிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸ் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு உணர்வு வரலாம், போன வாரம் நடந்த சம்பவங்கள் உணர்வு வரலாம். அப்படி வரும்போது அவங்க மாத்திக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பா, தேவன் முழுவித இரக்கம் வச்சு அவங்க அந்த காரியத்திலிருந்து திருந்துவதற்கு, தங்களை திருத்திக் கொள்வதற்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏனென்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. தேவன் கிறிஸ்து ஒரு மனுஷனை அழைக்கிறார் சொன்னா அது சாதாரண விஷயமா? அது எங்க தீர்மானம் பண்ணப்பட்டது? மனுஷனுடைய சித்தம் அல்ல. இதை குறித்து யோவான் சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்துல 14வது வசனம் கோட் பண்ணும் போது அங்க அருமையான வேர்ட் கொடுக்கறாங்க, படிங்க.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
பன்னெண்டு
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
பாத்தீங்களா, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னும் இதே யோவான்ல தேவனுடைய வார்த்தை அவர் குறிப்பிடும் போது, கர்த்தர் இயேசு, என் பிதாவாகிய தேவனின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான், அவர் தெளிவா கோட் பண்றாரு. அப்போ இந்த அடிப்படையில கிறிஸ்துவுக்குள் கடந்து வருகிறவர்கள், அவர் அண்டையிலே விசுவாசம் வைத்து வருகிற அனைவருமே அவர்கள் தேவனுடைய கண் பார்வையில் இருக்கிறாங்க, தேவனால் கவனிக்கப்படுகிறவங்களா இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த அளவுக்கு தேவன் அவர்களை தேவன் அவர் பக்கமா கொண்டு வரும் போது, இப்படிப்பட்ட விதமான வரக்கூடிய ஜனங்கள் நடுவில், சகோதர சகோதரிகள் நடுவில் ஏதோ ஒரு மனுஷன் எழும்பி இவ்விதமான ஒரு அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை வைக்கும் போது, இடர்களை உண்டாக்கும் போது, அது யாருக்கு விரோதமான பாவம் அப்படின்னு கவனிச்சா, அது கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம் சொல்லி நம்முடைய ரசல் சகோதரர் கொடுக்கிறார். அது கிறிஸ்துவுக்கே விரோதமானது. ஏன்னா அவர் தலையா இருக்கிறார், இவங்க சரீர அவயங்களா இருக்கிறாங்க, ரெண்டும் சேர்ந்தது அது ஒரு முழு பாடி ஆகுது. இப்போ பாடி ஒரு உடம்பு இருக்குன்னா, அந்த உடம்புல கை விரல்ல ஒரு காயம் ஏற்படுது வைங்க, கை விரல பிடிச்சி ஒருத்தர் நம்மள ஒரு பிளேடால கிளிக்கிறார் அப்படின்னா, அது முழுமைக்கும் பாதிப்பு, அந்த உடம்புக்கே பாதிப்பு. கை பாதிக்கப்படும் போது கண் அமைதியா இருக்கிறது இல்ல. அதே போலதான் இப்படி சபைக்குள் ஏற்பட கூடிய இந்த குழப்பங்கள், அது கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு செயல் அப்படி சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், இது மரணத்திற்கு ஏதுவானது சொல்றாரு. அதனாலதான் அப்படி செய்கிறவர்கள் அவங்க கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலின் சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிறுமந்தையை வச்சுதான் தேவன் இந்த பூமியை நல்வழிப்படுத்த போகிறார். நீதி வாசம் பண்ணக்கூடிய பூமியா, நீதி வாசம் பண்ணக்கூடிய ரீதியில இந்த முழுவிதமான அனைத்து ஜனங்களையும் தேவன் திசை திருப்பும்படியா தேவன் தெரிந்து கொண்டு காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது, அவருடைய தெரிந்தெடுப்பின் அந்த ஒரு காரியத்தில் ஒரு இடரல் மாதிரி தான் இந்த ஒரு செயல், இந்த சின்ன விஷயம் சபைக்குள் காணப்படுது. அந்த சீஷசுவ அழைப்புக்குள் காணப்படுகிற நிலவரங்களில் மாறிப்போது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம கவனிச்சு பார்த்தா இது எவ்வளவு பெரிய விஷயம், இதை நம்ம டீப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு மனுஷன் ஒரு விதை விதைக்கிறார் வை, இந்த சம்பவம் அப்படியே நம்முடைய தூதருடைய வெளிச்சம் தான். ஒரு மனுஷன் ஒரு விதை விதைக்கும் போது அந்த விதையில இருந்து அவர் என்ன விதை போட்டாரோ அதுதான் வெளியில வரும், கரெக்டுங்களா? ஒருவேளை அவர் நல்ல ஒரு விதை போட்டார்னா அது நல்ல மரமா வெளியில வரும், ஒருவேளை அவர் சரியில்லாத விதை போட்டார்னா சரியில்லாத விஷயமா வரும். அதே போலவே புது சிருஷ்டிகள் தான், விசுவாசித்து கிறிஸ்துக்குள்ள கடந்து வந்தவங்க தான், ஆனா அவங்கள் சுபாவத்தில் காணப்படக்கூடிய இந்த செயல், அவங்க முழு இருதயத்துக்குள் காணப்படக்கூடிய இந்த விதமான குணம், அந்த மற்றவர்களை இடரல் படுத்தக்கூடிய இந்த குணம் ஒரு விதை போன்றது அப்படி சொல்றார். இந்த விதை கண்டிப்பா வளராம இருக்காது, அதுக்கு தேவையான ஆகாரம் கிடைச்சிச்சுன்னா அது கண்டிப்பா வளரும். அப்படி அந்த விதை வளரும் போது அது கெட்ட விதையா இருக்கிறதுனால வளர வளர கடைசியில என்ன ஆகுது, இந்த புது சிருஷ்டியவே அது தள்ளி போட்டுட்டு அந்த கெட்ட சுவாபங்கள் அவங்களுக்குள்ள வளர்ந்தது. அதனால தான் நம்முடைய தேவன் சொல்றாரு, பெட்டர் ஃபார் ஹிம், அவனுக்கு நலமாயிருக்கும் அந்த வேர்டு யூஸ் பண்றார். அப்போ இதை நம்ம ஆழமா கவனிச்சு பார்த்தா பைபிள்லயே அந்த ஒரு மனுஷனுக்கு தான் அந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்கிறார், அவன் பிறவாது இருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். ஏனென்று சொன்னால் அவருடைய லைஃப் அப்படி, இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்து இப்படி இல்லாமல் இருக்கிறதை விட அவர் இந்த ஒரு அழைப்புக்குள் கடந்து வராத சூழ்நிலையில் இருந்தார்னா அதனுடைய பாயிண்ட் வேற அப்படின்றதை கோட் பண்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த விளக்கத்திற்காக ஒரு வசனம் படிக்கலாம், மத்தேயு 26:24.
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ.
எந்த மனுஷனால் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அடுத்தது,
அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று.
அந்த மனுஷன் பிறவாதிருந்தால், அவர் ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் மாறி போயிருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் இப்படி ஒரு அழைப்புக்குள்ள வந்து இந்த செயல் செஞ்சதுனால அது ரொம்ப டேஞ்சரான முடிவு சொல்றாரு. அதே அடிப்படையில தான் கொண்டாந்து கோட் பண்றார் இந்த இடரல் சம்பந்தமான ஜனங்களுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ரொம்ப சீரியஸான ஜனங்கள் இந்த பூமியில், தேவனுக்காக பிரகாசிக்கிற சுடர்களை போல வாழ வேண்டியவங்க. ஒரு கல்யாண வீடு இருக்குன்னு சொன்னா கல்யாண வீட்டுல நம்ம எப்படி, நம்ம யார் தெரியுங்களா, நம்ம கல்யாண வீட்டுல நம்ம யார் அப்படின்னா ஏதோ விருந்தாளிகள் கிடையாது. ஒரு அழைப்பிதழை வாங்கிட்டு நம்ம எப்படினாலும் வாழ்ந்துட்டு போறது. நம்ம யாருனா நம்ம மனவாளி, மனவாளியினுடைய நிலைமையில உட்கார வேண்டியவங்க. அப்போ அந்த கல்யாண நாள் நெருங்க நெருங்க நம்மளுக்குள்ள எவ்வளவு சீரியஸ்னஸ் இருக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. அழைப்பிதழை வாங்கி ஒரு விருந்தினராக வரப்போறவருக்கும் ஒரு கல்யாண பொண்ணுக்கும் என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கும் அந்த நாள் நெருங்க நெருங்க. அதே போல தான் நம்ம இந்த பூமியில கர்த்தர் இயேசு தெரிந்து கொள்ளுகிற சபை இந்த பூமியில அவருடைய வார்த்தையின்படி அவங்க வாழணும், அவங்க வாழ்ந்து இந்த பூமியில வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரீதியில தான் காணப்படுது இந்த மத்தேயு 18 காணப்படுகிற அந்த 6 பின்பகுதி அவனுக்கு ஐயோ என்ற வசனத்தினுடைய விளக்கமா இருக்கிறது. நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ள போலாம், 18:7.
இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ.
போதும், இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ மைண்ட்ல வச்சுக்கிட்டே வாங்க. 18 பத்தி உங்ககிட்ட பேசியாச்சு, இயேசு கிறிஸ்து நேரடி போதனை சீசர்களுக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப அது சம்பந்தமா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்லா புரிஞ்சிட்டு வரணும். இதுவரையே வந்த விஷயங்கள் நல்லா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன டிஃபரெண்டா இருக்குன்னா, இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ சொல்றார். சீசர்கள் சண்டை போடுறதுக்கும் உலகத்துக்கு வரக்கூடிய பாதிப்புக்கும் என்ன தொடர்பு? இன்னைக்கு சபைக்குள் இருக்கக்கூடிய குளறுபடிகளுக்கும் பிரிவினைகளுக்கும் எத்தனையோ விதமான மார்க்க பேதங்களுக்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் என்ன சம்பந்தம் கேள்வி எழும்பலாம். ஆனா வசனங்கள் ஒரு நாளும் பொய் சொல்றது இல்ல, அதுவும் கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார் சொன்னா அதுக்குள்ள சத்தியம் இருக்கு, அது உண்மையா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது கூட உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு சப்ஜெக்ட்ல கூட நம்முடைய சகோதரர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. வசனங்கள் எடுத்து மீண்டுமாய் நம்முடைய ஞாபகத்துக்கு என்று சொல்லி படிக்கலாம், ரோமர் 8:19.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது.
பாத்தீங்களா, தேவனுடைய புத்திரர், இது உங்களுக்கு புரியும். நம்முடைய சபை வாய்ப்பை பற்றி பேசுறது, கிறிஸ்து இயேசுவின் சபை தேவ புத்திரர், அவங்க வெளிப்படுவதற்கு அவங்க நிறைவாகி போவதற்கு சிருஷ்டிகள் இந்த முழு மனுக்குளம் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லிட்டலா பொருந்தாது இந்த வார்த்தை, சத்தியம் தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அது கிளீனா புரியும். சபை என்னைக்கு நிறைவடைதோ அன்னைக்குதான் இந்த பூமிக்கு உண்மையான ஆசீர்வாதம். தேவன் உன்னதமான பரலோக பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து கிறிஸ்து இயேசு மற்றும் சபை இவர்கள் மூலமா இந்த பூமிக்கு அழியாத அந்த ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கடந்து வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இருக்கும்போது நல்லா யோசிச்சுப்பார். கிரானாலஜி நம்ம நடுவில் ரொம்ப பிரசித்தம், ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரலோக வாய்ப்பு எந்த வருஷத்தோட இந்த அழைப்பு முடிந்த ஒரு நிலையாய் காணப்படுது உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வருதுங்களா? 1881 கரெக்டுங்களா? இந்த வாய்ப்பானது ஒரு முடிந்த ஒரு வருஷமா நம்முடைய 7 தூதன் விளக்கம் கொடுக்கறாங்க, நம்முடைய சகோதரர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அதுக்காக அந்த வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினைச்சிட வேண்டாம். அந்த அழைப்பு அன்னைக்கு முடியுது, ஆனா அந்த வாய்ப்பு அந்த அழைப்பினுடைய நிலைக்குள் கடந்து வந்து ஜனங்கள் ரெடியாகாததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த வாய்ப்பு தொடர்ந்து போய்கிட்டு நம்மளாம் அந்த நிலைக்குள்ளது. அதன் மேல விசுவாசம் வச்சுதான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவின் சபையாய் மாறுகிறதற்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ சின்ன ஒரே ஒரு சிந்தை உங்கள் நடுவில் என்னன்னா, 1881 அந்த ஒரு வருஷம், இன்னைக்கு இருக்கக்கூடிய 2010, இது ரெண்டையும் நீங்க அப்படி நீங்க கழிச்சு பார்த்தா ஏறத்தால கொஞ்சம் குறைய 130 ஆண்டுகள் அதுல நம்மளுக்கு வரும். 130 வருஷம் இந்த வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த 130 வருஷம் இந்த பூமி இந்த உலகம் சந்திச்சிருக்கிற அழிவு, இந்த உலகம் சந்திச்சிருக்கிற கொடுமையான அனுபவங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நம்முடைய ஞாபகத்தில் வச்சு பார்க்கலாம். ஏன்னா 130 வருஷம்னா இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே அதுக்குள்ள அடங்கிடும். அந்த வருஷத்துக்குள்ள நம்ம பிறந்தவங்க தான். இன்னைக்கு தினசரி பேப்பர்ல எத்தனை நியூஸ் பாக்குறோம். ஒருவேளை 1881 வாய்ப்பு கரெக்டான முறையில் அது டேலியாகி போயிருந்தா இவ்வளோ பாதிப்புகள் இவ்வளோ அவஸ்தைகள் இந்த பூமியில் இருக்குங்களா? ஆனாலும் நம்ம இப்படி அந்த கோணத்தில் நம்ம திங்க் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் இயேசு கிளீனா சொல்லிட்டார். என்னன்னா இது பிதாவாகிய தேவனுடைய ஆதியினம். அது அவர் பரமேறி போகும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த நிலையை தான் கவனிச்சு பாக்குறாங்க. இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு கொடுப்பீர் கேட்கும் போது தூதர்களுடைய வாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவருடைய ஆதீனத்தில் எழுதியிருக்கிற காலம் வேலை, அந்த அடிப்படையில அவர் பண்ணியிருக்கிற பிளான் படி எல்லாம் அந்த பூமியில தெளிவா போய்கிட்டு இருக்கு. ஆயினும் நம்ம இன்னும் நல்ல முறையில சரியாகி கொண்டு இந்த ஒரு பாதையை வெற்றியுள்ள பாதையாய் ஓடுவதற்கு நம்மகிட்ட என்னென்ன காரியங்கள் வேண்டாதவைகள் இருக்குதோ அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா நம்ம பேர் கிறிஸ்தவங்க கிடையாது, தேவன் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமா வாழ்ந்துட்டு போறது. கரெக்டா காரியங்களை புரிந்து கொண்டு இந்த பூமியில வாழ வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நிச்சயமா நமக்கு தெரியும் இந்த 130 ஆண்டு காலத்துல இந்த பூமி இந்த உலக ஜனங்கள் அனுபவித்திருக்கிற பாடுகள் அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கடந்த ஆண்டு கூட இலங்கை பகுதிகளில் நடந்த யுத்தங்கள் உங்களுடைய ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதில் எத்தனையோ நியூஸ் தமிழர்கள் தான், நம்முடைய லாங்குவேஜ் பேசுறவங்க தான், எத்தனையோ விதமான ஆயிரத்தில் அவங்க அழிஞ்சு போனாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதில் ஒரு பார்ட் ஒரு பகுதிகள் உங்க நடுவில் சொல்ல முற்படுறோம். என்னன்னா அங்க அந்த யுத்தங்கள் ரொம்ப மும்புறமா நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு கப்பல்ல அந்த இலங்கையில இருந்து ஒரு கூட்டமான தமிழ் ஜனங்களை அந்த கப்பல்ல ஏத்துறாங்க. கப்பல் கூட சொல்ல முடியாது, ஒரு படகு தான். அந்த இதுல ஏத்தி அவங்கள அந்த பகுதியிலிருந்து கடத்திட்டு வந்தாங்க. அதாவது நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லி அழைச்சி விட்டாங்க. போகும்போது யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன அவசரத்துல இந்த படகுக்குள்ள வந்திருப்பாங்க அந்த ஜனங்கள். எந்த விதமான பொருட்கள் கையில இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, துப்பாக்கியில நம்ம குண்டடிப்பட்டு சாகிறத விட தப்பிச்சிருவோம் சொல்லிட்டு ஒருவேளை அப்பா ஏறியிருப்பார், அம்மா வந்திருக்க மாட்டாங்க, குழந்தை மட்டும் தனியா இருக்கும். இப்படியோ ஒரு கோணத்துல அவங்க அனைவரும் கடந்து வந்தாங்க. அவங்களை இந்தியாவுக்கும் கொண்டு வரல, அவங்கள நல்ல இடத்துலயும் விடல. ஒரு நடு தீவு, சின்ன தீவுல அவ்வளவு பேரும் இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. சுற்றிலும் பார்த்தா கடல். அப்போ இந்த ஜனங்கள் அந்த இடத்துல நிராயுத பாணியா அவங்க அனைவருமே நின்றுகிட்டு இருந்தாங்களா? ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, என்ன நடக்கும்? சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தண்ணி குடிக்கலானா கூட அது உப்பு தண்ணி. அப்போ அந்த ரீதியில பார்க்கும்போது ஜனங்கள் மறிக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணுக்கு முன்னாடியே தான் பெத்த பிள்ளைங்க சாகும் போது அது எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அப்ப சாகுற ஜனங்களை இவங்க என்ன பண்ணாங்கன்னா தூக்கி அதே கடலுக்குள் தூக்கி அவங்கள எரிஞ்சாங்க. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம காரியங்கள் கேட்கும் போது ரொம்ப சீரியஸ்னஸ் நமக்கு புரிஞ்சுச்சு. அப்போ இப்படி உலகத்தில் நடக்கிற விஷயத்தை நம்ம அசால்ட்டா கோட் பண்ண முடியுமா? தினசரி பேப்பர்ல எத்தனையோ அழிவுகள் சம்பந்தமா நம்ம படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா, இதெல்லாம் இதுக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்ல அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு போக முடியுமா? முடியாது. இது இந்த மாதிரி அழிவு இன்னைக்கு மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழும்போது இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றார், சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்தார்கள். அப்போ அந்த இறந்தவங்கலாம் வந்து பாவிகள், நீங்களாம் நீதிமான்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கொஸ்டின் எழுப்புறார். அதே ரீதியில பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அழிவுகளை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது என்ன நம்ம மைண்ட்ல வைக்கணும்னா, தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பை நம்முடைய சுவாபங்கள் மற்ற அனைத்து காரியங்களையும் தேவனுக்காக அர்ப்பணிச்சு ரொம்ப அருமையான முறையில் நம்ம அந்த பூமியில வாழ்ந்து ரொம்ப அவர் கொடுத்த அழைப்பை நம்ம முடிவுக்குள்ள கொண்டு வந்தா அவருடைய சித்தத்தின்படி அது ரொம்ப வெற்றியா முடியும். அதுதான் அப்படி பாதிக்கப்படுகிற ஜனங்களுக்கு நம்ம செய்கிற கைமாறு. அப்படி இல்லாதபடி இப்ப அவங்களுக்கு போய் நம்ம ஏதோ ஒரு பொருட்களோ மற்ற காரியங்களோ அது நம்முடைய பாயிண்ட் இல்ல. ஆனால் நம்மளுடைய செய்ய வேண்டியது, நமக்கு தேவன் திட்டம் எல்லாம் தெரியும். அவர் பிளான் கிளீனா சொல்றார். சிருஷ்டியானது அது பிரசவ வேதனைப்படுகிறது, கண்டிப்பா பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வாய்ப்பு தள்ளி போக உலகம் பாதிப்புக்குள்ள போய்கிட்டு தான் இருக்கு. நீங்க நியூஸ் பேப்பர் மற்ற செய்திகள் உங்கள் காதுகளில் கேட்கும் போது அந்த நிலைமைகள் உங்களுக்கு கிளீனா புரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த அடிப்படையில உலகத்துக்கு ஐயோ, சகோதரர்களுக்குள் ஏற்படக்கூடிய இடரல், அவங்களுக்குள் இருக்கக்கூடிய குளறுபடி, வாக்குவாதம், இந்த நிலைகள் காணப்படும் போது அது கண்டிப்பா அது அவங்களை பாதிக்கிறது மட்டும் இல்ல, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு கூட அந்த பாதிப்பு இருக்கு. ஆனபடினால அந்த ஒரு நிலை கூட அந்த ஒரு வசனத்தை கூட நம்ம தெளிவா புரிஞ்சு வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ள போலாம். 18 அதிகாரம் 7 வசனம்.
இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ.
போதும், இடரல்கள் வருவது அவசியம். எந்த மனுஷன், அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அவர் யாருன்னு, அவசியம் அப்படின்ற வார்த்தை நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். இவ்வளவு ஒரு டேஞ்சரான விஷயம், இயேசு இது செய்யறவங்க இவ்வளவு பாதிப்புக்குள்ள ஆவாங்கன்னு சொல்றாரு, பாதிக்கப்படுறவங்க வளர முடியாது சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இது கட்டாயம் சொல்றாரு, இது அவசியம் சொல்றாரு. அப்ப இது என்ன, இது ரொம்ப அவசியம் தானா அப்படின்னா, கண்டிப்பா அவசியம் தான். ஏன்னா இதுல தேவனுடைய ஒரு உருவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னவென்று பார்த்தால், நம்ம இந்த பூமியில எப்படிப்பட்டோம், மாம்சீக ரீதியில நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட சுவாபமுடையவங்க, நம்முடைய லெவல் என்ன, இதை கவனிச்சு பார்க்கும் போது நமக்கு நம்மளே குற்றவாளி ஆயிரும். எந்த விதத்திலும் மாம்சத்தின்படி நம்ம பெரிய ஆளு நம்ம சொல்ல முடியாது, நான் ரொம்ப நல்லவன் சொல்ல முடியாது. ஏன்னா வசனங்கள் கிளியரா இருக்கு, முன்னே அந்நியர்களும் தேவனுக்கு தூரமானவர்களுமா நம்ம இருந்தோம். அந்த நிலையில இருந்து கர்த்தனைக்கு நம்மளை அவர் பக்கமா கொண்டு வந்திருக்கும் போது, அப்போ நம்ம அவ்வளவு அபூர்ண தன்மையில தான் இந்த பூமியில இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அபூர்ண தன்மையில இருந்து ஒரு மனுஷனை ஒரு பூரண தன்மைக்குள், ஒரு பரிபூர்ண நிலைக்குள் அவரை வழி நடத்தணும்னு சொன்னா அது சாதாரண விஷயமா. 53 சப்ஜெக்ட் கேட்கும் போது ஒரு மாற்றங்கள் வருது. முன்னாடி ஒரு நம்பிக்கையின் பேர்ல இந்த பூமியில வாழ்ந்தோம், இப்படித்தான் இருக்கும் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி. ஆனா சப்ஜெக்ட் கேட்ட உடனே உள்ள கடந்து வந்துட்டோம். ஆனா இது ரொம்ப ஒரு விதத்துல சொல்லலாம் ஈஸி, ஆனா அதற்கப்புறம் உள்ள கஷ்டம் என்ன தெரியுங்களா, வந்த இந்த அழைப்புக்குள் உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுக்குள் ஏற்படக்கூடிய சுவாப மாற்றம் இது ரொம்ப ரொம்ப கடுமையானது. இது ரொம்ப ரொம்ப சரியான முடி தேவனுடைய சத்தியங்களை அனலைஸ் பண்ணிக்கிறவங்களால மாத்திரமே செய்ய முடியும். எதுனா சுவாப மாற்றம், மற்ற ஆக்டிவிட்டி மாற்றங்கள் கொண்டாந்துடலாம் தேவன் கிருபையினால். ஆனா இதுவும் தேவனுடைய அளவற்ற கிருபை கொடுக்கிறாரு, எல்லாவித முயற்சிகள் எடுக்கிறாரு. சுவாப மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது ரொம்ப அவசியம். இது இருக்கும்போது தான் அது நேர்த்தியா இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல சுவாபங்கள், நல்ல குணநலன்கள் நமக்குள் வர்றதுக்கு தான் தேவன் அநேக விஷயங்கள் செய்யறாரு. அதுல ஒரு பார்ட் இந்த இடரல், இந்த இடரலும் அதுல அடங்குது. இந்த விதமான காரியங்கள் செய்யாதபடிக்கு, அப்படி ஒருவேளை ஒருத்தர் செய்யும் போது கூட தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம எந்த சோர்வும் இல்லாமல் அவருடைய சத்தியத்துல தளர்ந்து போகாமல் நம்ம வாழ்ந்துட்டு போனா அது எப்படி இருக்கும் பாத்தீங்களா, நம்ம குணலட்சணம் மாறிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது அநேக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மற்ற பிரதர்களை கவனிச்சு பார்க்கும் போது புரியும். காலங்கள் முன்னேற முன்னேற அவங்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சகோதர சகோதரிகளை, கண்டிப்பா தேவன் நம்மளை அழைச்சி நம்மளை வைக்க போகக்கூடிய அந்த ஒரு ஸ்தானம் அது அப்படிப்பட்டது. அதற்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த பூமியில வாழும்போது அவசியம் தேவையானதா இருக்கு சகோதர சகோதரிகளை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சிறப்பான எக்ஸாம்பிள் உங்க நடுவில் வைக்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த விண்வெளி வீரர்கள் சொல்றேன் பாத்தீங்களா, இன்னைக்கு போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க பாருங்க, நாசால இருந்து எத்தனையோ பேர் போறாங்க, போய் எத்தனையோ விதமான காரியங்கள் செய்யறாங்க. இன்னைக்கு எந்த ஒரு விண்வெளி வீரரா கூட எடுத்துக்கலாம், அமெரிக்கால இருந்து இப்ப அவரை வந்து அவர் அனுப்ப போறாங்கன்னு வைங்க விண்வெளியில, உடனே அவர் நேரா இன்னைக்கு டேட்டு 8ஆம் தேதி அப்படின்னா 8ஆம் தேதி நேரா வந்து நான் விண்வெளிக்கு போறேன், அவரை நேரா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அனுப்பிச்சிட மாட்டாங்க. என்கிட்ட படிப்பு இருக்கு அவர் சொல்லலாம், மற்ற விதமான திறமைகள் என்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்லலாம், அதெல்லாம் வச்சு அவர் அனுப்ப மாட்டாங்க. அவர் செலக்ட் ஆனா கூட அவர் அந்த விண்வெளிக்கு ஏற்ற முறையில அவருடைய சரீரங்கள் மாறணும், அங்க இருக்கக்கூடிய நிலைகள் வேற, காற்று மற்ற காரியங்கள் அதெல்லாம் அந்த பாடிக்கு செட் ஆகணும், இல்லைன்னா அவர் ஜீவனோடு திரும்பி வர முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயே ஒரு விண்வெளியை வச்சு பூமியிலேயே வச்சு அநேக விதமான கருவிகள் மூலம் அந்த விண்வெளிக்குள்ள தட்பவெப்ப சூழ்நிலையே மாறி, விண்வெளியில இருந்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் இங்கேயே உண்டாக்கிடுவாங்க. உண்டாக்கி இவரை உள்ள தள்ளி கதவை அடைச்சிடுவாங்க. எத்தனை டீம் போகணும்னு விரும்புறாங்களோ அவ்வளவு பேரையும் உள்ள தள்ளி கதவை அடைச்சிட்டு அவங்க 6 மாசம் இங்க வாழும். இங்க வாழ்ந்து அவங்க சரியானபடி சக்சஸ் பண்ணாங்கன்னா இவரை அப்புறம் அப்புறம் மேல அனுப்புவாங்க, நீ போய் விண்வெளியில போய் இப்ப போய் ஆராய்ச்சி பண்ண போலாம். இது நிஜம். இந்த அடிப்படையில தான் ஒரு பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஜஸ்ட் இந்த பூமியை விட்டு ஒரு 15 கிலோமீட்டர் அதுக்கு மேல போவதற்கே எவ்வளவு கடுமையான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது, அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு, நம்மை தேவன் அழைச்சி வச்சிருக்கிற அழைப்பு அது எப்படிப்பட்டது. வானம் பாக்கிறோம் பாரு, ஸ்பிரிச்சுவல் லூரர்ஷிப், கிறிஸ்துவோடு கூட இருந்து இந்த முழு உலகத்தையும் அரசாளக்கூடிய நிலை. அப்ப அந்த நிலைக்கு போகணும்னா நமக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகள் இந்த பூமியில வேணும், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தேவனுடைய நாம திரும்பித்தம் ஜெயித்து நம்ம முன்னேற வேண்டியவங்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த பாயிண்ட் நீ திங்க் பண்ணி பார்த்தா, இயேசு சொன்னது உண்மைதான், இடரல்கள் வருவது அவசியம், அது கண்டிப்பா வரும். அப்படிப்பட்ட இடரல்கள் வரும்போது தான் நல்ல சுவாப மாற்றங்கள் அந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஏற்படும் சொன்னார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப சிலர் நம்ம யோசிக்க முற்படலாம், சார் சத்தியம் தெரிஞ்சிருச்சு, அநேக உண்மைகள் பல புத்தகங்கள் வாயில எனக்கு கிடைக்குது, அப்போ சபை கூடுகைக்குள்ள போகும்போது தான் அநேக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பாக்குறோம், பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி அவங்க பேசுற பேச்சு, அவங்க நடந்து கொள்ளுகிற ஆக்டிவிட்டி இதெல்லாம் வச்சுக்கும் போது எனக்கு மனசோர்வு உண்டாகுது, நான் சோர்ந்து போயிடுறேன், அதனால நான் ஏன் அப்படி போனோம், நான் பேசாம பர்சனலா நான் வீட்லயே இருந்துக்கலாமே அப்படின்னு யோசிச்சா அது இதை விட ரொம்ப கடுமையான விஷயமாயும். சபை கூடுகை அவசியம் அது. எபிரேய நிருபத்தில் பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார், காலங்களை நீங்க பாருங்க, அந்த நாள் எவ்வளவு சமீபமா இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்க புத்தி சொல்லுங்க அவர் சொல்றார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சபை கூடுகை. இந்த மாதிரி காரியங்கள் வந்துருமோன்னு பயந்துகிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அந்த காரியங்கள் நடுவுல நின்று ஆண்டருடைய பிள்ளைகளா வாழ்ந்து முடிக்க வேண்டியதே ரொம்ப அவசியமா இருக்குது சகோதர சகோதரிகளை. அப்போ அந்த ரீதியில பார்த்தா அப்ப நம்ம எப்படி இருக்கணும், சபைக்குள்ள அந்த காரியங்கள் நடக்குமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, 18வது அதிகாரத்தில் அந்த முதல் வசன பகுதி படிக்கலாம், 18:1 மத்தேயு சுவிசேஷம்.
அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான்.
பாத்தீங்களா, இந்த இடத்துல அவர் குழந்தைகளை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சீசர்களுக்கு ஒரு அருமை ஒரு சத்தியத்தை அவர் சொல்லி கொடுக்கிறார். குழந்தைகளை போல் இருக்க வேண்டும்னா நம்ம யோசிக்க கூடாது, நம்ம குழந்தையா மாறிடணும் அப்படி அர்த்தப்படுத்திக்க கூடாது. அப்படித்தான் இன்னைக்கு அநேக விதமான பெயர் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ டெனாமினேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க, சின்ன குழந்தைகளை ரொம்ப ஃபேமஸ் பண்ணி காமிக்கிறாங்க. தப்பு இல்ல, சின்ன குழந்தைங்க அவசியமானவங்க தான். ஆனா கர்த்தர் இயேசு பேசின இந்த பாயிண்ட்ல கொண்டு போய் சிறு குழந்தைகளை நிப்பாட்ட முடியாது. சிறு குழந்தைகளுக்குன்னு எந்த விதமான பொறுப்பு நம்மளால கொடுக்க முடியுமா, யோசிப்பாரு, கொடுக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை போல் குழந்தைகளுடைய சுவாபங்களை போல் நம்ம மாறணும். குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்கும், சண்டை போடுங்களா, அதுக்கு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா பாப்பமா அப்படி அது கேட்காது. வேற என்ன இருக்கும், குழந்தைகள்கிட்ட ஒரு தாழ்மை இருக்கும். ஒருவேளை அப்படி ஒரு கபடுகள் அந்த மற்ற காரியங்கள் பேச்சுவார்த்தையில சில மிஸ்டேக் வந்துருச்சுன்னா கூட அடுத்த நாள் பார்க்கும்போது அதை வெளியில காட்டாது, உடனடியா அந்த ஒரு அன்பு அது கிட்ட வெளியில வந்துடும். இது பத்தி அநேக சப்ஜெக்ட் உங்க நடுவில் வந்திருக்கும், பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம டச் பண்ணிட்டு போயிடலாம். அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய தாழ்மை, இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கபடு இல்லாத தன்மை, குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கீழ்படிதல், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் போது இப்படிப்பட்ட இடரல்கள் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது. நம்ம கண்டிப்பா யாருக்கும் இடரல் செய்யறவங்களா மாறிட மாட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தேவன் இப்படிப்பட்ட ஒரு பயத்தின் அனுபவங்களுக்குள் நம்மளை கொண்டு போறதுக்காக அவர் அழைக்கல. நம்ம சில விஷயங்கள் சத்தியத்தை பற்றிய உணர்வு அறிவு கம்மியா இருக்கும் போது தான் அநேக ப்ராப்ளம் நமக்குள்ள வரும். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த இடரல் பத்தி கூட நம்ம பாக்கிறோம். இதை பற்றிய விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு சபைக்குள்ள நீங்க எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசிப்போம், இந்த வார்த்தை பேசலாமா வேண்டாமா, ஒரு மனுஷனை ஒரு விதமா ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி யோசிப்போம், இப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாமா வேண்டாமா, நம்ம நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு அந்த இடத்துல நம்ம முக்கியம் கொடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ரீதியில இன்றைய நாள்ல இந்த மாதிரி முறையில இந்த இடரல் பற்றி கர்த்தர் இயேசு சீசர்கள்கிட்ட பேசின வசன பகுதிகளை நம்ம ஆராய்ச்சி பார்த்திருக்கிறோம் தேவன் கிருபையினால். அப்ப முடிவு நம்ம என்னதான் வரலாம், இந்த இடரல் வருது, அப்போ இந்த இடரலுக்கு என்ன சொல்யூஷன், அல்லது நான் கூட சபையில தான் உட்கார்ந்துருக்கிறேன், நான் ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்காம இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னா, தேவன் என்ன விரும்புறார், தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா, படிக்கலாம் அதே மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் கடைசி அதாவது 14வது வசனம்.
இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல.
பாத்தீங்களா, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னா ஒருத்தர் கூட இடறி போகக்கூடாது, ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது, அப்படித்தான் அவர் விரும்புகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவருடைய வாயின் வார்த்தை அதை கவனிச்சு பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 6வது வசனம்.
என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார்.
பாத்தீங்களா எவ்வளவு அருமையா சொல்றார், இடரல்கள் வரும் அது அவசியம், ஆனா என்கிட்ட இடரலாகாமல் இருக்கிறவங்க யாரோ அவங்க பாக்கியவான் சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த இடரல் காரியமானது கர்த்தர் இயேசு இந்த 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய பொருள் வேற. நம்ம இன்னைக்கு ஐக்கியத்தை பற்றி மட்டும் பாக்குறோம், அதுக்குள்ளே எழும்பக்கூடிய இடரல்கள் பத்தி மட்டும் பாக்குறோம், ஆனா கர்த்தர் இயேசு சொல்றாரு இடரல் என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன்னா இது இன்னும் பல வழிகள்ல வரும், பல வழிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. டாக்டரின் உபதேசம் இடரல் வருமானா கண்டிப்பா வரும். பரிசெயர் சதுசெயர் ஏன் கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கல, இருந்த பிரச்சனை என்ன அவங்களுக்கு? டாக்டரின் அவங்க சொல்றது ஒண்ணு, இவர் சொல்றது ஒன்னா இருந்துச்சு. வசனம் படிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 6:60-61.
அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்?
பாத்தீங்களா, இந்த இடத்துல அவர் உபதேசம், அதாவது அவருடைய ரொம்ப ஹை லெவல் ஆழமான சத்தியங்கள் அவர் பேசிக்கிருக்கிறாரு. அந்த சத்தியங்கள் இடரலா இருந்துச்சு ஒரு குரூப். அப்போ சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க கூட போயிட மனசா இருக்கீங்களா? இந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு அவர் கேட்கும் போது, அப்ப அதுக்கு அவரே ஆன்சர் கொடுக்கிறார், இதுக்கே நீங்க இடர்னா மற்ற நிலைகள் எப்படி தாங்குவீங்க? ஆனா சீசர்கள் போல தேவனுடைய தெரிந்தெடுப்பு இருந்ததுனால அவங்க நினைச்சு நின்னாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றும் சோதனைகள் தேவனுக்குள்ளாக அர்ப்பணிச்சு வரும்போது மாம்சத்தின்படி மற்றும் இந்த உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அது கூட ஒரு சந்தர்ப்பத்தில் கிறிஸ்து இயேசுவோடு நம்ம கமிட் பண்ணின இந்த பலியின் ஜீவியம் வாழ முடியாதபடி ஒரு பெரிய தடையா, ஒரு இடரலா அது நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அப்ப அது கூட இடரல் தான். இப்படி பல ரீதிகளில் இருந்தாலும் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 18 சீசர்களுக்கு அவர் பேசின இந்த சகோதரர்களுக்குள்ளே சீசர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த வித இடரல் பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம போக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டுக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப முதல் பாயிண்ட், இடரல் வந்தாலும் நம்ம அந்த இடரல்ல விழுந்து போகாம இருப்பதற்கு என்ன வழிமுறை அப்படின்னு கவனிச்சா, ரொம்ப அருமையான வார்த்தைகள் நம்ம நடுவில் இருக்கு. மூணு பெரும் பாயிண்ட் இருக்கு. அந்த மூணு பெரும் விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் சொன்னோம்னா, எப்படிப்பட்ட ஸ்டம்பிளிங் எந்த மனுஷன் மூலமா வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியது. இந்த விஷயத்துல மட்டும் இவர் மூலமா தான் வரும், இவர் மூலமா வராது அப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. யார் மூலமானாலும் வரலாம், நம்ம ரெடியா இருக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தவிர மாம்சத்தில் காணப்படுகிற மனுஷர்கள் யார் மூலமானாலும் இந்த காரியங்கள் வரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், முதல் நிலை நம்மளுக்குள் எப்படி இருக்கணும்னா, 2 பேதுரு 1:10.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
பாத்தீங்களா, நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. இவைகளை செய்தால், இவைகளை செய்தால் அப்படின்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட நிலவரம், இதுல நீங்க உறுதிப்படும்படி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. சாதாரண என்ன, ஒரு ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி, ஒரு கிராமத்துல வாழ்கிற பொது ஜனங்கள் மாதிரி நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் என்ன சூழ்நிலையில வந்தாலும், உங்க மனசை பெரிய அளவுல அது பாதிப்புக்குள்ள கொண்டு போனாலும், தேவன்கிட்ட நீங்க பிரேயர்ல உட்காரும் போது உங்க மைண்ட் எப்படி இருக்கணும்னா, அவர் கொடுத்த அழைப்பு, அவரோடு நீங்க என்ன ரீதியில கான்சென்ட்ரேட் பண்ணமோ, அந்த பழைய வாழ்க்கையை முடிவுக்குள் கொண்டு வந்து ஒரு புது சிருஷ்டியா வெளியில எழும்பினமோ, அதை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த அழைத்த அழைப்பை நீங்க வந்து கண்ணோக்கி பார்த்து அதுல உறுதிப்படுறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க. இந்த விஷயங்கள் அது வரும் போகும், அதை பற்றி நீங்க ஒரி பண்ண வேண்டியதில்லை. உங்கள்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்தா, உங்கள் தரப்புல ஏதாவது குறைகள் இருந்தா, அதை மட்டும் தாழ்ந்த சிந்தையோடு சரிப்படுத்திக் கொள்ளுகிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். மற்ற ரீதியில எந்த விதத்திலையும் நம்ம பயப்பட வேண்டியதில்ல சகோதர சகோதரிகளே. காலங்களை கருத்துல நம்ம ரொம்ப தெளிவா வச்சிருக்கணும். என்ன அழைப்புல இருக்கிறோம், என்ன காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நமக்கு இது தகுதிதானா, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது அது ரொம்ப நேர்த்தியானதா இருக்கும், அருமையானதா இருக்கும். இதெல்லாம் சபைகளுக்குள் இருக்கிறதுனால தான் அப்போஸ்தலர்கள் ரொம்ப தெளிவா இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. நீங்க அழைத்த அழைப்பை நீங்க கண்ணோக்குங்க, நீங்க ஒரு காலம் இடற மாட்டீங்கன்னு அவர் சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ என்னைக்குமே தேவனுக்கென்று வேலை செய்யறவங்களுக்கு அந்த காலத்தை பற்றிய உணர்வு ரொம்ப கவனம் உள்ளதா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் எத்தனையோ கிளாக், மற்ற டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் போய் பார்த்தா, யாருக்கு தெளிவான முறையில அந்த காரியங்கள் பத்தி என்ன டைம் கணக்கு கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, நல்லா வேலை செய்யறவங்க, அவங்கள பாத்தீங்கன்னா வயல்ல சொல்லுவாங்க, குனிஞ்சி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே சூரிய வெளிச்சத்தை பார்த்து சொல்லிடுவாங்க, மணி கரெக்டா 2 அப்படி சொல்லி ரொம்ப கரெக்டா தெளிவா சொல்லுவாங்க. வீட்டுல சோம்பேறித்தனமா படுத்துருக்கிறவரால சொல்ல முடியாது, அவருக்கும் தெரியும் விடிஞ்சிருச்சு சூரியன் நடமாடிக்கிற உதிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு, ஆனா அவரால் கரெக்டான முறையில கண்டுபிடிக்க முடியாது. அதே போலவே தேவனுடைய அழைப்புக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல அவருக்கான வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவருடைய சேவையில, அவருடைய ஊழியத்துல நம்ம ஈடுபடணும். நியூ கிரியேஷன் அந்த பார்ட், அந்த பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு புது சிருஷ்டி இந்த பூமியில வாழும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உலகத்தால் வரக்கூடிய உபத்திரவங்களை தங்களுடைய சரீரத்தில் வாங்கிக்கொண்டு தங்களுடைய சிந்தைகளை வாங்கிக் கொண்டு ஆனால் உலகத்தின் மத்தியில் தேவனுடைய அறுவடை வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி அவர் சொல்றார். இதே புது சிருஷ்டி மறிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க நித்தியத்துல அதாவது அந்த வானம் அந்த ஸ்பிரிச்சுவல் ரூலர்ஷிப்ல இருந்து இந்த கொடுமை செஞ்ச அந்த முழு ஜனங்களையுமே நல்வழிக்குள் கொண்டு வருவாங்க. இது புது சிருஷ்டியோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிம்பிளான முறையில புரிஞ்சு கொள்ளக்கூடிய, அவங்க உயிரோடு இருக்கும் போது சரி இந்த பூமியை விட்டு போகும்போது சரி அவங்களுடைய நிலைகள் அப்படி இருக்கும் சொல்றார் அவர் சகோதர சகோதரிகளை. எனவே நாம் அழைத்த அழைப்பை அதை உறுதிப்படுத்தும்படி அதுல நம்ம தொடர்ந்து முன்னேறும். ஒரு ஸ்டம்பிளிங், ஒரு இடரல், ஒரு மன வருத்தங்கள் வருது அப்படி சொன்னா உடனே அந்த மன வருத்தத்தை ரொம்ப பெருசா பார்த்து அதை நம்ம சோர்ந்துட வேண்டாம். தேவன் நம்மள அழைச்சிருக்கிறாரு, நம்ம மேல இருக்கிற குறைகளை சரிப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து பாதையில முன்னேறதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், என்ன முறையில யார் மூலையில எந்தவித சோதனைகள் வந்தாலும் அவருடைய ஊழியத்தில் தேவனுடைய வேலையில செய்வதில் கூட நம்ம தளர்ந்துடக்கூடாது. கரெக்டா அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சகோதர சகோதரிகள். இரண்டாவது பாயிண்ட், இடரல்கள் வரும்போது அல்லது எப்படிப்பட்ட மனுஷர் இந்த பூமியில் இடராம இருப்பாங்க அப்படின்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம்,
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
பாத்தீங்களா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள்லாம் அழகழகான முறையில வேதாகமத்தை வாங்கி வைக்கிறவங்க கிடையாது. ரொம்ப பெரிய புத்தகமா இருக்கு, கொஞ்சம் கைக்கு ஷேப்பா அழகா வாங்கிக்கிருவோம், இது கொஞ்சம் டிசைனா இருக்கு, அப்படி அந்த மாதிரி அன்பை பத்தி பேசணும். வேதத்தை நேசிக்கிறவர்கள் அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தின் மேல ஆர்வம் உள்ளவங்க, சத்தியத்துல தொடர்ந்து வளர்வதற்கு முயற்சி எடுக்கிறவங்க. இப்படி தேவன் கொடுத்த இந்த முழு வேதாகமம் பொக்கிஷத்துல நாளுக்கு நாள், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போல காலத்திற்கு ஏற்ப வளர்ந்துகிட்டே போகணும். அப்போ அப்படிப்பட்ட வளர்ச்சிகள் அவங்க காமிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்குள் இந்த இடரல்கள் அவங்க வராது. வந்தாலும் அவங்க விழமாட்டாங்க, அவங்க பாட்டு தட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சகோதர சகோதரிகள். முடிந்த அளவுக்கு நன்மை செஞ்சுட்டு அவங்க அந்த ஒரு சோர்வுக்குள் போய்விடாதபடிக்கு ஓவர் கம் பண்ணி அவங்க போயிருவாங்க சகோதர சகோதரிகள். அப்ப நம்மளுக்கு கூட தேவனுடைய சத்தியத்தின் மேல என்னைக்குமே ஆர்வம் இருக்கும். எந்த பிரதர் வந்து நமக்கு சத்தியங்கள் எந்த ரீதியில பேசினாலும் கூட அவங்களுடைய வெளி தோற்றங்களே அல்ல, அவங்க யார் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு எடை போடுற அனுபவம் இல்ல, அது மற்ற நிலைகள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு நிலையில இந்த ஒரு வாய்ப்புல தேவன் நமக்கு என்ன விதமான வெளிச்சம் அவர் நமக்கு கொடுக்கிறார், சத்தியத்தினுடைய விளக்கங்கள் என்ன மாதிரி முறையில வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு கூடுகையிலையும் நம்முடைய சத்தியத்துக்குள் வளருகிற வளர்ச்சி நிலையில நமக்குள்ள காணப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அது ரொம்ப ஆச்சரியம். இப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் அது. ஒவ்வொரு சகோதரர்களையும் நம்ம பார்க்கும்போது, சகோதரிகளை பார்க்கும்போது நம்ம என்ன வினவுறோம் அவங்க கிட்ட, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, மற்ற ரீதியில கேட்போம், அப்படி உங்களோட சரியான சூழ்நிலை எப்படி இருக்கு, குடும்பம் எப்படி இருக்கு, கேட்டா அடுத்த செகண்டே எங்க போயிருந்தா ட்ரூத்துக்குள்ள தான் போயிரும். எப்படி இருக்கு தேவனுடைய வேலைகள் உங்க எக்லீசியால கேட்போம், ஏதாவது புது பாயிண்ட் நீங்க சத்தியத்துல படிச்சிருக்கீங்களா கேட்போம். இதுதான் உண்மை, இப்படித்தான் இருக்கும் நம்முடைய தொடர்புகள், இதுக்கு தான் தேவன் ஃபெலோஷிப் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா. அப்போ ஒவ்வொரு பிரதர்ஸன் சிஸ்டம், சில பிரதர்ஸ்னா ரொம்ப மகிழ்ச்சிக்குள்ள இருக்கும், அவங்க போகும்போது சில வேர்ட் சொல்லிட்டு போவாங்க, பிரதர் நீங்க ஏதாவது புது பாயிண்ட் ஸ்டடி பண்ணீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், நாங்களும் உங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படின்னும் போது இது எப்படிப்பட்ட இது பாத்தீங்களா. தேவன் இதுக்கு தான் கொடுத்திருக்கிறார் ஃபெலோஷிப். தேவன் கொடுத்த அந்த அழைப்புல நம்ம தொடர்ந்து முன்னேறி நல்ல ஒரு வளர்ச்சிக்குள் போவதற்கு வாய்ப்பா நம்ம சகோதர ஐக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். ஐக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். எனவே இரண்டாவது பாயிண்ட், சத்திய அறிவு அல்லது சத்திய வளர்ச்சி தொடர்ந்து நமக்குள் இருக்கும் போது இப்படிப்பட்ட இடரல்களை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும், அதை நம்மளால மேற்கொள்ள முடியும் சகோதர சகோதரிகள். கடைசி பாயிண்ட், இடரல்களை மேற்கொள்வதற்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள்ல 1 யோவான் 2 அதிகாரம் 10 வசனம்,
தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை.
பாத்தீங்களா, தன் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறவர் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் இடரல் இல்லை. சகோதர அன்பு ரொம்ப ரொம்ப உச்சக்கட்டம், இதுல பாஸ் ஆயிட்டா அவ்வளவுதான், இதான் லாஸ்ட், இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயே தீரணும். ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. என்னன்னா சகோதர அன்பு, பிரதர்லி லவ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சகோதர அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா மற்ற சகோதரர்களை பற்றி நம்ம எந்த ரீதியிலையும் குறை பேசவோ மற்ற அவங்கள சோறுக்குள் ஆக்குறதற்கோ நம்ம முயற்சி எடுக்க மாட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ சகோதர அன்பு இருக்கணும். ஒருவேளை அவங்க கிட்ட வெளி தோற்றமான முறையில எந்த விதமான நன்மைகள் வெளியில தெரியாத மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்க ஒரு புது சிருஷ்டி, தேவனுடைய அழைப்புக்குள் வந்திருக்கிறோம், சத்தியத்துக்காக வாழ்றவங்க. அப்ப அதை நம்ம கண் நோக்கி அவங்க மேல நம்ம அன்பு வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி இருக்கணும். வசனம் ரொம்ப கிளியர், உங்களுக்கு தெரியும், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னா. அப்ப தேவன் மேல அன்பு இருக்கணும், அது முதலாவது பிரதான கட்டளை. அதே சந்தர்ப்பத்துல நம்மேல எவ்வளவு அன்பு இருக்கு, நமக்கு ஒண்ணுனா நமக்கு எப்படி காரியங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாரா, நமக்கு எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு விஷயங்கள் வருது. அதே தான் நம்ம மற்ற இடங்களையும் பிரதிபலிக்கணும், ட்ரீட் பண்ணுகிற முறை பிரதிபலிக்கணும். இந்த பூமியில என்ன வேணும் நம்மளுக்கு, என்ன நஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்ல, பேரோ மற்ற பெருமைகளோ இதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்ல. இதை பிடிச்சுக்கிட்டு இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவன் நம்மளை அழைக்கவும் இல்லை. எனவே சகோதர அன்பை எல்லா ரீதிகளையும் நம்ம காமிக்கணும். கர்த்தர் இயேசு எப்படி இருந்தார் இந்த பூமியில, வசனம் படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 13:1
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
பாத்தீங்களா, முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அவர் அன்பு வைத்தார். இது ரொம்ப ஆப்டான வசனம். இது ஒரு நாளும் இயேசு இந்த பூமியில வாழும்போது சீசர்களை பார்த்து, நீ இன்னைக்கு காலையில எந்திரிச்சு என்னை பார்த்து வணக்கம் வைக்கல, நீ இன்னைக்கு காலையில எந்திரிச்சு என்னை விட்டுட்டு நீ சாப்பிட போயிட்ட, இப்படி வெளித்தோற்றமான விஷயத்துல அவர் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. கொடுத்திருக்கிற அழைப்புக்கு பாத்திரம் இல்லாதபடி ஏதாவது செயல் செஞ்சாங்கன்னா அதை மட்டும்தான் குறை செய்வோம். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல தான் அவங்களுடைய ஆதரவை அவர் தேடினார், கெத்செமனே தோட்டத்துல. என் கூட ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா, அந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் அவர் தேடினார். மற்ற எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய வெளித்தோற்ற காரியங்கள் பத்தி இவர் ஒரு நாளும் குறை பேசல. சகோதர சகோதரிகளே, முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அன்பு வச்சார். தேவன்கிட்ட யோவான் சுவிசேஷம் 17:1 நமக்கு தெரிஞ்ச வசன பகுதி. அவர் எப்படிப்பட்ட ரெக்கார்டு கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன்கிட்ட, நீர் எனக்கு கொடுத்தவர்களில் நான் காத்துக்கொண்டேன், கேட்டீர் மகன் கெட்டு போனானே இல்லாமல் வேற ஒருத்தரை நான் விடல, கைவிடல, எல்லாரையும் நான் ரெடி பண்ணி ஓரளவு என்னால என்ன முடியுமோ, அவங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி என்னென்ன காரியங்கள் தெரிவிக்க முடியுமோ, அவங்களை வளர்க்க முடியுமோ வளர்த்துட்டேன் தேவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். பாத்தீங்களா, அந்த அன்பு, அந்த அப்படிப்பட்டதான அவர் காண்பித்த அந்த முன் மாதிரி சபைக்குள் நம்மளிடத்துல காணப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த மூன்று நிலைகள் நம்ம கையில இருக்கும் போது அவருடைய வசனத்தின்படி நம்ம ஒரு நாளும் மற்றவர்களுக்கு நம்ம இடரல் செய்யவும் மாட்டோம். மற்றவர்கள் இடரல் செஞ்சாலும் நம்ம சோர்ந்து போய் கீழே விழுந்துட மாட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மறுபடியும் உங்கள் ஞாபகத்துக்கு காண்பிக்கிறோம், அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருக்கணும், சத்தியத்துல ஒவ்வொரு நாளும் வளரணும், சகோதர அன்பை கடைசி வரையில விடக்கூடாது, அந்த அன்புல நிலைநிற்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இவைகளை நம்மளுடைய அனுபவங்கள் நம்முடைய பழக்கங்கள கொண்டிருந்தோம் சொன்னா நம்ம கண்டிப்பா இந்த இடர்களை நம்ம மேற்கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரலோக வாய்ப்பை சரியானபடி அவருடைய சத்தியத்தின்படி இந்த பூமியிலே வாழ்ந்து முடிப்பது எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லாமல் மாறிப்போகும். சகோதர சகோதரிகளே, பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன்தாமே அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.